இன்றைக்கி நம்ம தெய்வ மனுஷிகள் அப்படிங்கிற ஒரு தொகுப்பிலிருந்து ஒரு கதையை பார்க்க போகிறோம். வே. நீலகண்டன் அவர்கள் எழுதியிருக்காரு. ரொம்ப முக்கியமானது, ஒரு தொகுப்பு, பெரிய பதிவு இது. நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ சின்ன ஊர்களில், பெரிய ஊர்களில் நிறைய தெய்வங்களை நம்ம பார்ப்போம், பெண் தெய்வங்களை. அந்த பெண் தெய்வங்களுக்கு பின்னாடிலாம் ஒரு கதை இருக்குது. எல்லா கதைகளும் முக்காவாசி ஒரு ரொம்ப துயரமான கதையாக தான் இருக்கும். அந்த பெண்கள் பட்ட அவஸ்தைகள், அவங்க கஷ்டப்பட்டு கடைசியில் அவங்க எப்படி உயிர் விடுறாங்க, அதுக்கப்புறமா அவ்வளோ கஷ்டப்பட்டா கூட, அந்த ஊரே அவங்கள கஷ்டப்படுத்தினா கூட, அந்த ஊருக்கே ஒரு காவல் தெய்வமாகவோ இல்லை ஏதோ வரம் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாகவே அவங்க நிலச்சி நின்றுறாங்க. அந்த மாதிரி நிறைய கோவில்கள், இந்த விஷயங்கள்லாம் நடந்து பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தினால ஏற்படுத்தப்பட்ட கோவில் அது. அந்த மாதிரி கோவிலாக தேடி போய் இவர் வந்து அந்த கதைகளை எழுதியிருக்காரு. இது எல்லாமே காது வழியாக கேட்ட கதைகள். அந்த மாதிரி தெய்வங்கள்லாம் இன்னும் இருக்குது. இப்போ போனால் கூட கிராமங்களில் இந்த தெய்வங்களை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். முத்தா அப்படிங்கிறதா இந்த கதையோட பேர். இது வந்து பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். முத்தா வந்து ஒரு பெரிய கூத்தாடி. ராம்நாடு ஜில்லாவில் அவளுக்கு இணையான கூத்தாடிங்க அப்படின்னு யாருமே கிடையாது. முத்தாளோட அப்பா பேர் முத்துசாமி வாத்தின்னு பேர். அவர் பெரிய கலைஞன், ஒரு நாடக கம்பெனி நடத்திட்டு வந்தார். அவரை நம்பி ஒரு 40-50 ஆளுங்க பழச்சிட்டு இருந்தாங்க. கம்பங்காடு முத்துசாமி வாத்தி கூத்துனா சுத்துப்பட்ட ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கூத்தழு கட்டுறாருனா அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு அதை பார்க்க வந்துடுவாங்க. அவ்வளோ நல்ல பேர் அவருக்கு. அந்த காலத்தில் கூத்தில் பொம்பளைங்களே இருக்க மாட்டாங்க, எல்லா வேஷத்தையும் ஆம்பளைங்க தான் கட்டுவாங்க. காரணம், பொம்பளைங்க கூத்துக்கு போனால் கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால் கூத்துக்காரங்களே அவங்க வீட்டு பொம்பளைங்களை கூத்தில் சேர்த்துக்கிறதே கிடையாது. ஆனால் முத்தாவுக்கு கூத்துனா உசுறு. அவங்க வீட்டு காலத்தில் கூத்தாடிங்கெல்லாம் வேஷம் கட்டி அப்போது முன்னோட்டம் பார்க்குற போதெல்லாம் கண்ணை மெக்காமல் முத்தா பார்த்துக்கிட்டே இருப்பா. முத்தாரோட அம்மாவுக்கு மகளுக்கு இந்த மாதிரி கூத்து பிடிக்கிறத பார்க்கும்போது அவ்வளோவா விருப்பம் இல்லை. வயசுக்கு வந்த பிள்ளை இப்படி ஆம்பளைங்க கூத்தாடுற இடத்துல வாயை பிளந்துக்கிட்டு உட்காந்து பார்க்கறது நல்லா வாடி இருக்கு அப்படின்னு வஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் முத்தாவுக்கு அதெல்லாம் மண்டையில் ஏறாது. எப்போ பாரு பாட்டு கூத்து தான். அவங்க அப்பா, அவளோட அப்பா ஆத்தாலாம் இல்லாத நேரத்தில் கலர் மாவை எடுத்து மூஞ்சியில் நல்லா பூசிக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று தானே வள்ளியாகவும் தானே சந்திரமதியாகவும் பவளக்கொடியாகவும் மாறி அவளே ஆடுவாள். ஒரு நாள் அவ ஆத்தாக்காரி இவ அந்த மாதிரி ஆடுற போது கையும் களவுமாக பிடிச்சிட்டா. பொண்ணை கூத்தாட விட்டு சாப்பிடுதுன்னு முத்துசாமி வாத்தி குடும்பம்னு ஊரில் 4 பேர் காரி துப்பத்தான் இந்த காரியத்தை பன்றியாடி அப்படின்னு கோபப்பட்டு கையில் கிடச்ச ஒரு கட்டையை வச்சு அவளை அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. அந்த அடியும் உதவியும் முத்தாவால் மறக்கவே முடியாது. ஏன்னா உடம்பெல்லாம் கண்ணி போச்சு. ஆனாலும் மனசிலிருந்து அந்த கூத்து மட்டும் அழியவே இல்லை. முத்துசாமி வாத்திக்கு முத்தாவை பார்த்து ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவள் மனசில் இருந்த அந்த ஆசை அவருக்கு புரிஞ்சுது. அவரும் ஒரு கலைஞன் இல்லையா, அதனால் அவர் மகளை கூப்பிட்டார். அவர் ஒரு வித்தியாசமான ஆள், கூத்துக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன். மனசு சுத்தமாக இருந்தால் எல்லாம் சுத்தமாக இருக்கும் அப்படின்னு நம்பக்கூடியவர். அதனால் மகளை கூப்பிட்டு கூத்தில் சேர்த்துக்கிட்டார். கூத்தில் சேர்த்துக்கிட்டு எல்லாம் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். முத்தாளுக்கு ஒரு அண்ணங்காரன் இருந்தான், பேர் பாண்டித்துறை. அவனும் கூத்தாடி தான், ஆனால் அகங்காரம் பிடிச்ச பையன், முன்கோபக்காரன். கூத்தாடுறதுல தன்னை விட பெரிய ஆள் யாரும் இல்லைங்கிறது அவன் எண்ணம். அவனுக்கு தங்கச்சிக்காரி கூத்துக்கு வந்தது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அந்த காலத்தில் பொதுவாக பெண்களே வரமாட்டாங்க. அப்படி இருக்க தங்கச்சிக்காரி கூத்துக்கு வந்தது சுத்தமாக அவனுக்கு பிடிக்கல. வயசுக்கு வந்த ஒரு பிள்ளைய கூத்தாட விட்டால் நாளைக்கு யார் அவளை கட்டுவா, நம்மளை பற்றி வெளியில் என்ன பேசுவாங்க, ஒழுங்கா அவளை வீட்டில் உட்கார வச்சு எவனுக்காவது கல்யாணத்தை பண்ணி கொடுக்குற வழியை பார்க்காம வேஷம் போட்டு கட்டி விடுறிய அப்படின்னு அடிக்கடி அவங்க அப்பாவோட சண்டை போடுவான். ஆனால் முத்துசாமி வாத்தி உறுதியாக நின்னார். முத்தா வருவா, கூத்தாடுவா? அவள் அந்த ஐயா முருகனே கொடுத்த கொடை, கூத்துக்காகவே பிறந்தவ. உனக்கு விருப்பம் இருந்தால் கம்பெனியில் இரு, இல்லைன்னா கிளம்பிக்க அப்படின்னு ஒரு நாள் தீர்மானமாக சொல்லிட்டார். பாண்டித்துறைக்கு வேறு வழியே இல்லை. அவனுக்கு என்னென்னா, அவங்க அப்பாவுக்கு அப்புறம் கம்பெனி தம்ம கைக்கு தானே வரும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே கருவிக்கிட்டே இருந்தான். அவனால் ஒன்றும் பேச முடியல, சும்மா இருந்துட்டான். முத்தா வேஷம் கட்ட ஆரம்பிச்சிட்டா. அப்போல்லாம் இப்போ மாதிரி இல்லை, ஊருக்கு ஊர் கூத்து தான். விளைஞ்சா வள்ளி திருமணம், விளையாட்டி ஹரிச்சந்திர மயான கண்டோன்னு பழமொழியே இருந்துச்சு. எது இருக்கோ இல்லையோ, கூத்தும் பாட்டும் இல்லாமல் இருக்கவே இருக்காது. பவளக்கொடி, சத்யவான் சாவித்ரி, கோவலம் சரித்திரம், சித்ராங்கி விலாசம்னு விதவிதமாக கூத்து இருக்கும். முத்தா கூத்து கட்டினா அவ்வளோ பேர் அதை விரும்பி பார்ப்பாங்க. கொஞ்ச நாள்லேயே முத்துசாமி வாத்தி கம்பெனி வந்து தென் மாவட்டம் முழுக்க ரொம்ப பிரபலமாயிடுச்சு முத்தானால். முத்துசாமி வாத்தி கம்பெனிங்கிற பேரே மறந்து போய் முத்தா கம்பெனி முத்தா கம்பெனின்னு மக்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆம்பளைங்கள்லாம் பொம்பளை வேஷம் போட்டுட்டு நடிச்சிட்டு இருந்த காலத்தில் ஒரு பெண்ணே மேடை ஏறி வள்ளியா, சந்திரமதியா, பவளக்கொடியா நடிக்கிறத பார்க்க சனங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. எல்லாரும் பயங்கர கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னோட பேச்சை மீறி அப்பன் தங்கச்சியை கூத்தில் சேர்த்துக்கிட்டதை பொறுக்கவே முடியல பாண்டித்துறைக்கு. தங்கச்சிக்கு இவ்வளோ பேரும் புகழும் கிடச்சா அவனுக்கு இன்னும் பொறுக்க முடியுமான்னு அப்பப்போ சீண்டுவான். நீ எல்லாம் கூத்தாட வரலன்னு யார் எழுதா, போய் வீட்டில் சோறாக்குற வேலையை பார்த்தா என்ன அப்படின்லாம் திட்டுவான். ஆனால் முத்தா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டான். அவளை பொறுத்த வரைக்கும் அவங்க அண்ணனும் அப்பா மாதிரி தான். அதே மரியாதை காட்டுவா. அப்பாவுக்கு என்ன மரியாதை கொடுப்பாளோ அதே தான் அண்ணனுக்கும் கொடுப்பாள். ஒரு வார்த்தை எடுத்தறிஞ்சு பேச மாட்டான். ஒரு கட்டத்தில் முத்துசாமி வாத்திக்கு வயசாகி போச்சு. அவரால் முன்ன மாதிரி கூத்தெல்லாம் ஆட முடியல. அதனால் பொறுப்பை வந்து மகன்கிட்ட ஒப்படைக்கிறாரு. வீட்லேயே படுத்து படுக்கையாயிட்டார். பாண்டித்துறைக்கு கை நிர்வாகம் வந்த உடனே அவன் வந்து அவனோட நிலைமை மாறிப்போச்சு. தங்கச்சிக்காரி உட்கார்ந்தா குத்தம், நிமிந்தா குத்தம், பேசா அப்படின்னு எப்பப்பாரு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். நடிப்பில் குறை, உடுப்பில் குறை, இதுக்கு நடுவில் சந்தேகம் வேற வரும் அவனுக்கு. ஒரு சமயம் தாழையூர் ஐயனார் கோயிலில் கூத்து. முத்தா தான் வள்ளி வேஷம் கட்டி ஆடுறான். சுத்துப்பட்டு ஊருக்கு எல்லாருக்கும் விளம்பரம்லாம் கொடுத்தாச்சு. பயங்கர கூட்டம் அன்னைக்கு. நிற்க இடம் இல்லை. நண்டு சிண்டெல்லாம் கூட்டிக்கிட்டு குடும்பம் குடும்பமாக எல்லாரும் கூத்து பார்க்கறதுக்காக குவிஞ்சிட்டாங்க. கம்பெனி ஆட்கள்லாம் கலர் பவுடர் பூசி தயாராயிட்டாங்க. இந்தா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தா எங்கேயோ வெளியில் போனா. கூட்டமாக அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்கு. போன முத்தா திரும்பி வரல. பாண்டித்துறை ஒரு பக்கம் தவியாக தவிக்கிறான். கூத்த ஆரம்பிங்கடா, கூத்த ஆரம்பிங்கடான்னு கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது பஃபூன் போய் திரைய விளக்கி ஏதோ ஜாலி வித்தையெல்லாம் காமிச்சா கூட யாரும் சமாதானம் ஆகலை. ஆனால் முத்தாவை காணும். பாண்டித்துறைக்கு சரியான கடுப்பு. எங்கே போய் தொலைஞ்சாயவ அப்படின்னு சொல்லி ஒரே கோவப்படுறான். அப்போ தான் அவசர அவசரமாக ஓடியாரா முத்தா. அவள் முகம்லாம் அப்படியே வேர்த்து போயிருக்கு. ரொம்ப சோர்வாக இருக்கா. நடக்கவே முடியல. ஏதோ தள்ளாடி தள்ளாடி வரா. பாண்டித்துறைக்கு முத்தாவை பார்த்தவொடனே பயங்கர கோவம் வந்துருச்சு. ஏண்டி குணங்கட்டச்சிருக்கி, எங்கடி போய் தொலைஞ்ச? கூத்துக்கு வந்துட்டு எங்கே போய் கூத்தடிக்க போனேன்? உன்னையெல்லாம் அப்போவே கூத்தில் சேர்க்காதேன்னு அந்த வாத்திக்கிட்ட சொன்னேன். கேட்டான் அந்த ஆள், கூத்து சாமி மாதிரி, வள்ளி வேஷம் போட வந்த இடத்துல இப்படி எங்கேயோ போயிட்டு சுற்றிட்டு வரியே, உருப்பிடுவியா நீயே? இனிமேல் உனக்கு இங்கே வேலையே இல்லை, எங்கேயாச்சும் போய் தொலை அப்படின்னு கனாபின்னான் திட்டான். அது மட்டும் இல்லாமல் உடனே ஒருத்தனை கூப்பிட்டு அவன் மீசையை மழித்து வள்ளியாக மாற்றிட்டான். பாவம் முத்தா, அவளால் தாங்கிக்கவே முடியல அவன் பேசின பேச்சு. என்ன ஆச்சுன்னா, முத்தா வந்த இடத்துல அவளுக்கு மாதப்போக்காகி அவள் உடையெல்லாம் நனைஞ்சு போய் உடமாத்துறதுக்காக பக்கத்தில் இருந்த வீட்டுக்கு போனான். அங்கே போனவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். கிறக்கம் தெளிஞ்சு அவள் எழுந்து வந்தா அவன் அண்ணன்காரன் இதெல்லாம் என்னன்னு கூட தெரிஞ்சுக்காம அவ்வளோ கோபமாக பேசிட்டான். அவன் பேசின சொல் அவளால் தாங்க முடியல. அவள் மனசில் என்ன தோணுச்சுன்னா, கூத்த சாமி கொடுத்த வரமா நினைக்கிற சிரிக்கி, உனக்கு கூத்தில் வேலை இல்லைன்னு சொல்லிவிட்டான் அண்ணங்காரன், இனிமே வாழ்ந்தா என்ன? அது மட்டும் இல்லை, தப்பாக வேற பேசிவிட்டானே, இனிமே எப்படி வாழ முடியும், வாழவே கூடாது அப்படின்னு அவளுக்கு தோணுது. விறுவிறுன்னு ஐயனார் கோயிலுக்கு போகிறா, பின்னாடி வரா, விறகு கட்டி இருக்கிற கயிறை எடுக்கிறா. எடுத்து ஒசர ஒரு கிளையில கோர்த்து அப்படியே கழுத்தில் மாட்டிக்கிட்டா. இன்னொரு பக்கம் மேடையில் நாரத தர்க்கம் உக்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே விழுக்கு விழுக்குன்னு ரெண்டு வெட்டு, கழுத்து ஒரு பக்கமாக சாஞ்சி அப்படியே பணமாயிட்டா முத்தா. கூத்து முடிஞ்சு மங்களம் பாடியாச்சு. களைய மனம் இல்லாமல் சனங்கள்லாம் கலையுதுங்க. விடிஞ்சு வெளிச்சம் வர ஆரம்பிச்சுது. ஐயனாருக்கு பூஜை வச்சு கற்பூரம் காட்டின பூசாரி கோயிலுக்கு பின்னாடி பணமா தொங்குற முத்தாவை பார்த்து பதறி போயிட்டார். செய்தியை கேட்டு வேஷம் கூட கிளைக்காம ஓடி வரான் பாண்டிதுரை. அங்கே பார்த்தா முத்தா தொங்குறா, காலெல்லாம் ரத்தம் வடிய வடிய அப்படியே கழுத்து சாஞ்சி பொணமாக தொங்குற தங்கச்சியை பார்த்து பதறி அடிச்சு அழறான். ஊரே கூடி நின்று அந்த கூத்துக்காரியை பார்த்து கண்ணீர் விட்டுச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் முத்தா தூக்கு போட்டுக்கிட்ட ஐயனார் கோயில் பக்கம் ராத்திரி நேரத்தில் கூத்து சத்தம் கேட்க ஆரம்பிச்சது ஊர் சனங்களுக்கு. அந்த பக்கம் எல்லாரும் போக ரொம்ப பயந்தாங்க. பெரியவங்கெல்லாம் கூடி முத்தா தூக்கு போட்டுக்கிட்ட அந்த மரத்தை வெட்டி போட்டாங்க. ஆனால் அப்பவும் கூத்தும் பாட்டும் அடங்கலை. ஒரு நாள் சாமி அடி கனவுல வந்து, நான் தூக்கு போட்டுக்கிட்ட மரத்தையே எனக்கு சிலை செஞ்சு வச்சு கும்பிடு, ஊருக்கு காவலாக இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தா முத்தா. அதே மாதிரி அந்த மரத்தில் சிலை செஞ்சு ஐயனார் கோயில் வளாகத்தில் வச்சு கும்பிட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கும் தேவக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற தாழையூருக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற ஐயனார் கோயில் வளாகத்தில் தூக்கில் தொங்கின கோலத்திலேயே தலையை சாய்ச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற முத்தாவை பார்க்கலாம். அவள் முகத்தில் ஏக்கமும் கோபமும் சோர்வும் தழும்பி நிற்கிறது. அந்த ஐயனார் கோயில் கூத்தாடி முத்து பெரியநாயகி கோவில்னே பேர் மாறி போச்சு இப்போது.